ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம் நேர்முக பயிற்சி. 7ஆம் சூத்திரம். வழங்குபவர் கே. சிவகுமார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நபர் வேறையா இருக்கலாம். சைவ சித்தாந்தம் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்னா கருதுறது. அந்த பஸ் ரூட்ல போய்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும், இங்கு கும்பகோணம் டிகிரி காப்பி கிடைக்கும்னு எழுதிருப்பான். கும்பகோணத்தை நாம எப்ப ஆர்டர் பண்ணி அந்த கும்பகோணத்திலிருந்து எப்போ வரும்னு கேட்கப்பாரு. அது கிடையாது. கும்பகோணம் காப்பினா கும்பகோணம் பாத்திரத்தில் கொடுத்த காப்பி சுடச்சுட்டு கொதிக்க வச்சு ஆச்சு சாப்பிடணும் இல்லையா. அந்த மாதிரி இருவினை பயன் உப்பு தான் இருவினை உப்பு. இந்த வார்த்தையை அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நகைச்சுவையா கொடுக்கும். எளிது எளியது. நாம இன்னமும் நமக்கு விளங்காதுன்னு நினைச்சிட்டே போனா எதுவுமே விளங்காது. அந்த அடிப்படையில சில கலை சொற்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையில படித்த பாடங்கள் கிட்டத்தட்ட பாதி முடிந்து விட்டது. 6 நூற்பாக்கள் முடிந்து 7வது நூற்பாவுக்கு நாம் வந்திருக்கிறோம். நூற்பா முடிஞ்சிடும், அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். மிக குறுகிய பாடப்பகுதி தான் நம்முடைய பாடப்பகுதி. மற்றதெல்லாம் நிறைய நூற்பாக்கள், நிறைய அதிகரணங்கள் விரிவாக இருக்கும். 7வது நூற்பாவை பொறுத்தவரையில் அளவில் சிறியது, மூர்த்தி சிறிதாயினும் கீர்த்தி பெரிதுன்னு ஏகப்பட்ட செய்திகள் இதுக்குள்ள அடங்கியிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆகினால யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலின் சத்தே அறியாது அசத்து இழது அறியாது இருதிறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா. ஆன்மாவுக்கு என்ன பெயர்? சதசத்து என்பது பெயர். ஆன்மாவுக்கு சத சத்து என்பது பெயர். கலை சொற்கள் காலம் இப்ப நீங்க தொடர்ந்து படிச்சுட்டு வரீங்க. நிறைய பேர் பெரியவங்க கிட்ட பாடம் கேட்டவங்க இருப்பீங்க, ஏற்கனவே சிலர் புதிதாக வந்திருப்பவர்கள் இருப்பீங்க. பெரும்பாலும் சைவ சித்தாந்தம் ஒரு சுற்று அல்லது 2 சுற்று பாடம் கேட்டவர்கள் இருப்பீர்கள். எத்தனை தடவை கேட்டாலும் ஒரு மாதிரி தாங்க இருக்குது. அங்க படிக்கும் பொழுதுதாங்க ஏதோ விளங்குது, வீட்டுக்கு போனா மறந்து போயிடுது. எத்தனை தடவை யோசிச்சு பார்த்தாலும் அந்த வார்த்தை விளங்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு லேசான தயக்கம் வரலாம். மீண்டும் மீண்டும் படிக்கிற பொழுது என்னதான் நம்ம உட்கார்ந்து படிச்சாலும் உட்கார்ந்து படிச்சா விளங்க. அடிக்கடி நான் சொல்றது போல சுட்டி காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வர. நீச்சல் கற்றுக்கொள்வது எப்படி? 250 பக்கம் படிய நீச்சல் அடிக்க முடியுமா? டிரைவிங் கற்றுக்கொள்வது எப்படி? 300 பக்கம் போட்ட முடியுமா? சமைப்பது எப்படி? ஒண்ணுமே தெரியாத அடுப்பதற்கமே போகாம செய்ய முடியுமா? முடியாது. இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாமே தேவைப்படுது ஒரு குருநாதர். இறைவனை அறிவதற்கு எப்படி வேணும்? இந்த யோகாதிகளும் சொல்லுவோம், அப்படி கால நீட்டி இப்படி நீட்டினு புத்தகத்தை வாங்கிட்டு வந்து ஏதாவது நீட்டி அங்கே இங்கே சொல்லி பிடிச்சின்னு அவஸ்தப்பட வேண்டித்தான். முறையா சொல்லி கொடுத்து கத்துக்கணும். இது எப்படி தெரியுமா? தீபாவளி நாட்கள்ல கம்பி மத்தாப்ப நெருப்பட கொளுத்துவோம். அது குடிக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். ஆனா அதே கம்பி மத்தாப்பு எரியல மத்தாப்புல காட்டி பாருங்க, 2 வினாடியில புடிச்சுக்குது. நாமளா படிச்சு புரிஞ்சுக்கிறது விளக்கில காட்டுற கம்பி மத்தாப்பு. ஒரு குருநாதர் சொல்லி அதை புரிஞ்சுக்கூடிய நேரத்துக்கு பாருங்க, எரியல மத்தாப்புல காட்டும் உடனே புரிஞ்சு அவங்க அந்த செய்திகள்லாம் அப்படியே உள்வாங்கிட்டு எளிமைப்படுத்தி நமக்கு சொல்லி தருவாங்க. ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ தென்னீர் மையாகிய தனி செப்புன்னு திருக்கல்லுக்கு. இப்படியா இல்ல, தண்ணி அள்ளி அள்ளி குடிச்சாலும் தாகம் போகுமா? அந்த தண்ணீரை எடுத்து மேகமானது நீராக கொடுக்கிற பொழுது தாகம் தனியும். அது மாதிரி என் வீட்டுல கடல் கடல் மாதிரி புத்தகம்லாம் இருக்குதுங்க, நான் படிச்சுக்கோங்க. எல்லா உரையும் இருக்கு தெரியுமா? என்கிட்ட அந்த ஐயா உரம் இந்த ஐயா உரம் நேற்று வந்த பரிப்பொருள் இருக்குதுங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்? படிச்சுதாங்க பாக்குறேன். ஒரு மாதிரி தாங்க இருக்குது, ஒரு ஒரு மாதிரி இருக்குதுங்க ஒவ்வொன்றும். உனக்கு என்ன விளங்குச்சு? கஷ்டம். அதனால ஒரு நல்ல குருநாதரை அவங்க சொல்லப்போ இன்னைக்கெல்லாம் பரவாயில்ல, கற்றலின் கேட்டலின் நன்று என்று சொல்வதற்கு ஏற்ற மாதிரி நிறைய பேருடைய சொற்பொழிவுகள் அந்த யூடியூப் வழியாகவோ இல்லை நிறைய வருது. இந்த வாட்ஸ்அப் அது இது இந்த நிலைகளில் ஆடியோ வீடியோ என்கிற நிலையில் நிறைய செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு பெரிய வாய்ப்பு. நம்ம அறிவியல் கருவிகள் நமக்கு உபயோகமான நிலையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால சொல்லிக் கொடுத்து வரக்கூடிய நிலையிலே ஒரு ஆசிரியர் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய பாடமானது நம்முடைய மனத்தில் தெளிவாக நிற்கக்கூடிய நிலையில். இப்ப இதுவரையில பார்த்தது பொது அதிகாரம், இனிமே பார்க்க போறது சிறப்பு அதிகாரம்னு சொல்லுவாங்க. இதுவரையில 6 நூற்பா முடிஞ்சு போச்சுங்களா? பொது சிறப்பு. பொதுன்னா என்ன, சிறப்புன்னா என்ன, இதுவே நமக்கு தெரியும். பொது என்பது என்ன, சிறப்பு என்பது என்ன, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பாடத்துக்கு வந்தாகணும். சொரூப லட்சணம், தடத்த லட்சணம்னு ரெண்டு வார்த்தை உண்டு. தடத்த லட்சணம் என்ன, சொரூப லட்சணம் என்னன்னா, தண்ணியில ஒரு தேர் விழுந்து போச்சு, குருநாதர் அதை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றார், சீடம் ஒருத்தன் கூடவே இருக்கிறான் கரை போறதுல, அந்த தண்ணீர்ல விழுந்த தேரை தூக்கி அப்பால போடுறாரு, அவர் தூக்குற வினாடியில அவர் கையை கொட்டிடுது, வழி தாங்காம உதறாரு, தண்ணியிலே விழுந்து போச்சு தேர். மறுபடியும் முயற்சி பண்றாரு, மறுபடியும் கொட்டுது, மறுபடியும் முயற்சி பண்றாரு, சீடம் பார்த்தான், குருநாதரை பார்த்து எம்மா தான் பொறுமையா இருப்பான், சாமி ஒரு எல்லை இல்லையா, அதுதான் கொட்டுதுன்னு தெரியும், நீங்க நல்லது செய்யறீங்க, அதுக்கு ஒரு புத்தியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அது கொட்டிக்கினே இருக்குது, நீங்க போய் அதை காப்பாத்திக்கிட்டே இருக்கிறீங்களே, அதுக்கு நான் காப்பாத்துறேன்னு அது தெரியாது, தனக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைச்சு கொட்டுது, அதுவே அது கொள்கையில் விடாப்பிடியாக இருக்கிற பொழுது நான் அதை காப்பாற்றுவேன், என் கொள்கையில் நான் விடாப்பிடியாதான் இருக்கணும், வேகமா தூக்கி அழைத்து போட்டாராம், கரையில விழுந்து ஓடி போச்சான் அந்த தேர். அந்த மாதிரி சில நேரங்கள்ல அந்த சொல்லக்கூடிய நெறி எப்படிங்கிறது நமக்கு புரியாது, புரிய வைக்க ஒரு குருநாதர் நிலை வேணும். அப்ப இந்த தேர்வுடைய தன்மை என்னன்னு யோசிச்சு பாருங்க, அதுக்கு பாம்புக்கு பால் பார்த்தாலும் அது விஷத்தை தான் கொடுக்கும், அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க, அது அதனுடைய சுபாவம், சுபாவம் என்ற சொல்லுக்கு இயல்பு, மாற்ற முடியாத இயல்பு, ஜென்மத்தோடவே பிறந்ததுன்றான், கூடவே பிறந்தது சொல்றாங்க இல்லையா, நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் பார்த்த முடியாது, நான் கர்ண நான் தான் நாடு கொடுத்தேன் அங்கதாசு அவனுக்கு, ஏன் நானும் வள்ளலாக இருக்கக்கூடாது முயற்சி பண்ண, துரியோதனை ஒரு அண்டனர் வந்தார், என் பொண்ணு கல்யாணத்துக்கு விறகு வேணும்னாரு, அதனால என்ன எடுத்துப்போ, பத்து வண்டி வேணும்னாரு, நூறு வண்டி கூட எடுத்துப்போப்பா இப்ப வேணாம் விறகு வாங்கிக்கிறேன் போயிட்டாரு. அவரு கடுமையான மழை வந்தது, அந்த நேரத்தில் அவர் கல்யாணத்தை வச்சுக்கிற வந்து நிக்கிறாரு, நான் பத்து வண்டி கேட்டேனே, ஏன்பா இங்க வேற அரண்மனையிலேயே விறகு வைக்கணும், காசி வேணா எவ்வளவு வேணாலும் பொற்காசெல்லாம் கொடுக்குறோம், அரண்மனையிலேயே விறகுக்கு இடம் கிடையாது. இதே நிலைமை கர்ணகிட்ட போய் சொல்லுகிற பொழுது அங்கேயும் விறகு இல்லை, அவன் அரண்மனை இருக்கிற தூணை வெட்டி எடுத்து போக மாட்டான், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம், அந்த பிறவி குணம்னு சொல்ற பாருங்க, இதுக்கு பேர் தாங்க சொரூப லட்சணம், என்றைக்கும் உள்ள தன்மை, மாறாத தன்மை, அதுக்கு பெயர் சொரூப லட்சணம். மற்றவர்களுக்காக நாம் மாற்றிக்கொள்கிறோம் பாருங்க, மற்றவர்களுக்காக மாற்றிக்குவாங்க, அதுக்கு பெயர் தடத்த லட்சணம், அடுத்தவர்களால் ஏற்படுகிற மாற்றம், அடுத்தவர்களுக்காக நாம் மாறிக்கொள்ளக்கூடிய நிலை. பையன் காலையில பள்ளிக்கூடத்துக்குள்ள வருவாங்க, பாத்தீங்கன்னா ஐடி வச்சிருக்கீங்களா, வாசல் அடிப்பாங்க அந்த கிளாஸ் டீச்சர், ஹெட் மாஸ்டர் அல்லது பிடி மாஸ்டர், உடனே என்ன பண்ணுவான், அந்த ஐடி எடுத்து கழுத்துல போட்டுப்பான், உள்ள போய் முடிச்சுட்டு வந்து முதல் வேலை என்ன தெரியும் பண்ணுவான், அந்த ஐடி எடுத்து பையில போடலாமா பாக்கெட்ல போடலாமா என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு என்ன இல்ல, இந்த ஐடிய கழுத்துல போட்டுக்கிறதுல ஆர்வம் கிடையாது. பள்ளிபாணம் நீங்க யோசிச்சு பாருங்க, கழுத்துல அந்த டை கட்டுறது, இந்த ஐடி போட்டுருக்கிறது என்னடா எரிச்சலா இருக்குதுன்னு, இப்ப வாஜியாருக்காக போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிறான், இதுக்கு பேரு, இந்த நிலைக்கு பேரு தடத்த லட்சணம், வேற ஒண்ணும் கிடையாது, அவனா விரும்பி படிக்கிறது, அவனா விரும்பி பாக்கிறது, அவனோடவே ரத்தத்தோடவே கலந்து போன தன்மையா இருக்கக்கூடிய நிலை சொரூப லட்சணம். அடுத்தவர்களுக்காக அது நடக்கவில்லை முடிஞ்சு போச்சு நிலைமை வேற, இதுக்கு பெயர் தடத்த லட்சணம். இதை இலக்கணத்தில் ரொம்ப அழகா சொல்லுவார் துர்காப்பியர், இயற்கை பொருளை இற்றெனக்கிடத்தல், கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் இலக்கணம், இயற்கை பொருளை இற்றெனக்கிடத்தல், பொருளினுடைய இயற்கையை என்ன தன்மையுடையது என்று சொல்ல வேண்டும், நீளம் வலிது, நீளம் வலிது, நிலம் எப்படிப்பட்டதுங்க, நம்ம படிச்சிருப்போம் உண்மை உலகத்தில் படிச்சிருப்போம், கொஞ்சம் கொஞ்சம் நிலம் மண் கடினமாய் தரிக்கும், ஞாபகம் இருக்கா, மண் கடினமாய் தரிக்கும், திருவதிக்கு மனவாசம் கடந்தது உண்மை உலகத்தில் சொல்லியிருப்பார், நீளம் வலிது, பூமி எப்படிப்பட்டதுங்க ஸ்ட்ராங், இல்லாட்டி போனா என்ன ஆகும், உள்ள வாங்கிக்கோங்க நம்ம பண்றோம் நம்ம கடத்துக்கலாம், அகழ்வாரை தாங்கும் நீளம் போல எவ்வளவு ஸ்ட்ராங் அது, அதனால நீளம் வலிது தர, சாதாரண நம்ம வீட்டு வாசல பாருங்க, இப்ப எங்க பார்த்தாலும் சிமெண்ட் ரோட் ஆக்கிட்டீங்க சந்து போந்தெல்லாம், நீளம் வலிது, ஆனா அதுவே ஒரு வார காலத்துக்கு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வீட்டு பாதையில் நடக்க முடியலப்பா, ஒரு நாலு செங்கல்ல கொண்டாந்து போடு, நாலு செங்கல் அங்கங்க போட்டு ஜம்ப் பண்ணி போறோம், தாண்டி தாண்டி போறோம், நாலு நாள் கழிச்சு தண்ணி வெத்து போச்சு, மழை நின்று போச்சு, வெயில் காஞ்சது, தண்ணீர் வற்றி விட்டது, இப்ப அந்த கல்லுக்கு வேலை இல்ல, பழைய எப்படி நிலத்துல வெறுமனை நடக்கிறோம். நடுவுல சேரோடு சகதியோடு இருந்த போது நிலம் மெலிதாக இருந்தது, உள்ள வாங்கிச்சு முட்டிக்கால அளவு கொஞ்சம் உள்ள சேரு. இப்ப நாம யோசிச்சு பாருங்க, இயல்பாக நீரோடு தொடர்பில்லாத நிலையிலே நிலம் இருந்த தன்மைக்கு பெயர் சொரூப லட்சணம். நீரோடு சேர்ந்த பொழுது அது மென்மையாச்சு பாருங்க, வன்மையிலிருந்து நீர் சேர்ந்தமையால் நிலம் மெலிதாயிட்டு சொன்னீங்க பாருங்க, அதுக்கு பேரு தடத்த லட்சணம். தான் தனியா இருக்கிறது ஒண்ணு, பிற பொருட்களோடு சேர்ந்த நிலையில ஏற்படுகிற மாற்றம் ஒண்ணு. இந்த ரெண்டு செய்தியும் நம்ம போகணும். நீர் தண்ணீர், நீரினுடைய சுபாவம் என்ன, குளிர்ச்சியா இருக்கிறது. ஆனா அதையே நீங்க வெயில்ல வச்சிருந்தாலோ, இந்த மின்சார தொடர்பு, அடுப்பு, நெருப்பு, இதனோட தொடர்புடைய தீ சார்ந்தமையால் நீர் வெயில் ஆயிற்று, வெப்பம் உடையதாச்சு, அதனுடைய தொடர்பு நீங்கிச்சுன்னா பழைய அது தண்ணீர். அப்ப ஒரு பொருளினுடைய இயல்பு தன்மை என்று கொண்டிருக்கிறது, பிற பொருள்களோடு சாருகிற பொழுது நிறைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க, என் புள்ள நல்ல புள்ள, என்னைக்கு எங்க பக்கத்துட்டு பையன் கூட போடுறானோ அன்னைக்கே அவன் கெட்டு விட்டாங்க. யாரு பக்கத்துட்டு பையன் இவனை கெடுத்துட்டான், அதே அவங்க அப்பாவை கேட்டு பாருங்க, இதே வசனத்தை தான் அவரு பேசுவாங்க, என் புள்ள அருமையான பிள்ளைங்க, தங்கமான பிள்ளைங்க, இந்த பையன் செயற்கையாலதான் கெட்டு போச்சுன்னு. இதனாலதான் நல்லா கவனிக்கணும், திருக்குறள்ல கடவுளுக்கே ஒரு ஒரு அதிகாரம் தான் எழுதினார் கடவுள் வாழ்த்துன்னு திருவள்ளுவர். ஆனா நட்புக்கு ஏழு அதிகாரம் எழுதியிருக்காருங்க. நட்பு, நட்பு ஆராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு, பழைமை, பழைய நட்பு, சிற்றினம் சேராமை, பெரியாரை துணைக்கோடல், இது வெறும் தலைப்பு மட்டும் ஏழு சொல்றேன், எழுபது. இதை தாண்டி அங்கங்கேயும் சொல்லி வச்சிருக்காரு, அது வேற. அப்ப உயிரினுடைய தன்மை என்ன தெரியுமா, சார்ந்ததன் வண்ணமாதல். ரூபா முடிவு பிழிவுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்ப நான் படிப்படியே உள்ள போய் பார்க்க. சார்ந்ததன் வண்ணமாதல், நாம் யாரை சாருகிறோமோ அவர்களுடைய சுபாவம் நம் மனத்தில் அப்படியே வந்து பதிஞ்சிடும். அது அறிவாகட்டும், ஒழுக்கமாகட்டும், என்ன பெரு செயல் நிலைகள் இருக்கக்கூடிய எல்லாமே. அதனாலதான் எல்லாரும் கேட்கும் போது நம்ம என்ன சொல்றோம், பெருமானிடத்துல, பெருமானே எனக்கு திருவாசகத்தை ரெண்டே நாளில் மனப்பாடம் பண்ற சக்தியை கொடு, சிவஞான போகத்தை ஒரு வாரத்தில் மனப்பாடம் பண்ற சக்தியை கொடு, இப்படி யாராவது பிரார்த்தனை பண்றாங்களா கிடையாது. ஒன்னு அடியார் நடுவுள் இருக்கும் அருளை கொடு. எனக்கு யார எடுத்துங்க, அவங்க வேண்டும் போது என்ன தாய்மானவர்கள் தொடங்கி பாருங்க, எல்லாரும் என்ன கேட்க, மாணிக்கவாசகர்ந்து யார் எல்லாரும் என்ன பண்றாங்க, உன் அடியார் நடுவுள் அங்க இருக்கணும், உடையார் நடுவுள் நீ இருக்கிற, உடையார் உன் நடுவுள் இருக்கிற, அடியன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியனும் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். பொன்னம்பலத்து என் முடியா முதலே எங்கிறது முடியும் வண்ணம் பின் தொண்டரோடு கூட்டு கண்டாய், சுத்த நிற்குணமான பரதெய்வமே, பரஞ்சோதியே, சுகபாரியே, எங்க வேணாலும் கேட்பாரு. அப்ப யாரா இருந்தாலும் அடியார் எனக்கு தான் ஏன் கேட்கிறாங்கன்னா, நாம் யாரோடு சேருகிறோமோ அவருடைய குணம் தான் நமக்கு வந்து படியும். இப்ப ஏன் சைவ சித்தாந்த வந்தோம், அவரு தாங்க ஒரு நாள் சொல்லி விட்டாரு, இவர் தாங்க வழி காட்டினார், யாரோ ஒருத்தர் காட்டுறீங்க. மேல்நாட்டு பழமொழின்னு சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். வானா திருக்குறள்லயே இருக்குது, மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி, இனத்தானாம் இன்னால் எனப்படும் சொல், உன் நண்பன் யார் என்று சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். வள்ளுவரே சொல்றாரு, இனத்தானாம் இன்னால் எனப்படும் சொல், நீ யாரோடு பழகுகிறாய் என்று சொல், நீ எப்படிப்பட்டவன் என்பது நான் சொல்கிறேன். முடிஞ்சு போச்சு, அதனால மேல்நாட்டு பழமொழி தேடாதீங்க, எல்லாம் திருக்குறள் இருக்கு. 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகந்ததற்கும் போய் ஒருத்தர் வாய் கேட்க நூலுடவோ மண்ணு தமிழ் புலவராய் கேட்க விட்டிருக்கலாம். 1330 குறளையும் நீங்க முழுமையா படிச்சுட்டீங்கன்னா நீங்க யாருகிட்டையும் போய் சந்தேகம் கேட்க வேணா, உங்ககிட்ட யாரு வந்து சந்தேகம் கேட்டாலும் நீங்க விளக்கம் சொல்ற அளவுக்கு மேதாவி ஆயிடுவீங்க. மண்ணு தமிழ் புலவராய் விட்டிருக்கலாமா, என்ன அழகா சொல்றாங்க பாருங்க அந்த வார்த்தையை. திருக்குறள் அவ்வளவு செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்குது, நமக்கு எல்லாம் அடிப்படையான நூலாக விளங்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவரையில பார்த்தது தடத்த லட்சணம் என்கிற நிலையை நாம் தெரிந்து கொண்டோம். அப்புறம் சொரூப லட்சணம் என்னங்கிறத நாம பார்க்கணும், சுயத்தன்மை என்னன்னு. ஆக பொது சிறப்பு என்று ரெண்டாக பிரித்தார்கள், முதல் 6 பொது, அடுத்த 6 சிறப்பு. அந்த பொதுவிலேயே 3-3 என்று ரெண்டாக பிரித்துக் கொண்டார்கள். ஒண்ணு நான் வேற வார்த்தையில சொல்றேன், நீங்க பழைய வார்த்தை வச்சீங்க, இருப்பு இயல், இயல்பு இயல், இருப்பு இயல். இந்த பொருள் இருக்கிறது, பதி உண்டு, இருப்பு எவ்வளவா கையிருப்பு? 13. பசு உண்டு, பாசம் உண்டு என்று இருப்பு இயலை பேசியது முத மூணு நூறுபா. பதி இப்படிப்பட்டது, பாசம் இப்படிப்பட்டது, பசு இப்படிப்பட்டது என்று தெரிந்து கொண்டிருப்பாருங்க. அவருடைய குணாதிசயங்களை இயல்பு இயல் அடுத்த மூணு, இருப்பு இயல் முத மூணு, வேற வார்த்தையில சொல்லுவோமே இயல்பு இயல் அடுத்த மூணு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது வழி இயல் பயணியல். வழி இயல் பயணியல் இப்ப படிக்க போற மூணு வழி இயல், இத சாதன இயல் சொல்லுவாங்க. என்ன ஒண்ணு பயணியல், அது ஒண்ணு எளிமையான வார்த்தை மாத்தணும் அவசியம் கிடையாது. பயணியல் ரொம்ப பசியா இருக்குது, வீட்டுல என்ன இருக்குது, இட்லி இருக்கா, தோசை இருக்கா, சட்னி இருக்கா, சாம்பார் இருக்கா, இருக்குதுன்னு சொல்றது முதல் பகுதி. அது எப்படி இருக்குது, சாப்பிடுற மாதிரி இருக்கா, இட்லி சட்னி எப்படி இருக்கு, நம்பி சாப்பிடலாமா, வாசனை வந்துருதா, தேங்காய் சட்னி, கோவி சட்னி நல்லதா இருக்கு, இயல்பா சொல்றோம். அது யாருகிட்ட கேட்டா கொடுப்பாங்க அது சாப்பிடறதுக்கு, அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் அது யாருகிட்ட சொல்லி வாங்கணும், அதுக்கப்புறம் சாப்பிட்டு பயனடையும். சாதாரண ஒரு உலகியல்ல ஒரு சாப்பாட்டுக்கு நாலு நிலைமை இருக்குது இல்லையா, இருக்குதா, எப்படி இருக்குது, அதை அடைவது எப்படி, பயன் துடிப்பது எப்படி, இதேதான் மூணு பொருள் என்னைக்கும் உள்ள பொருள். பதி உண்டு, பசு உண்டு, பாசம் உண்டு. உலகத்துல யாராவது எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாங்க, எல்லாத்தையும் தாண்டி வேதங்கள் நிறைய செய்திகள் சொல்லப்பட்ட முத முதல்ல மனிதன் சிந்தித்ததுதான் வேதம். காட்டுல உட்காந்து மலை கோயில உட்காந்து சிந்திச்சான், சிந்திச்சதெல்லாம் தொகுத்து தொகுத்து எழுதினான். இறைவன் உள்ளிருந்து உணர்ந்ததாக அவன் உணர்ந்தான். எழுதுனதெல்லாம் ஆரணம்னு பேர் வச்சான். என்ன பேர் வச்சான், ஆரண்ய காண்டம் சொல்றீங்க. ஆரணம் என்று சொன்னால் வேதம்னு அர்த்தம். ஆரண்யம், ஆரணம் எல்லாம் காடு. பெரும்பாலும் காட்டுல உட்கார்ந்து சிந்திச்சான், இறைவனே சொன்னதாக அவன் உணர்ந்தான், அதை வேதம்னு எழுதினான். அதுல அப்பப்ப கருத்துக்கள்லாம் வந்தது, உரையாடல்கள்லாம் வந்தது. யமனோட பேசுற மாதிரியும், ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரியும், இறப்புக்கு பிறகு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியும், நம்ம காக்கிற கடவுள் இந்திரனா, அக்னியா, ருத்ரனா, திருமாலா, இப்படி வந்ததுங்க வேதம். வேதத்துக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணான், இன்னும் இன்னும் இருக்க இருக்க சிந்திச்சான். வேதத்தினுடைய உச்ச முடிவாக சாராம்சமாக கூட்டம் கூட்டமாக சிந்தித்து முடிவெடுத்தார்கள். அதுக்கு பேர் வேத அந்தம்னு சொன்னாங்க. உபநிஷத்துகள், உபநிடதங்கள், ஹேன உபநிடதம், நிறைய உபநிடதங்கள்லாம் இருக்கு. அதுல கொஞ்சம் தெளிவான கருத்துக்கள் சிந்திக்கப்பட்டன. வேதம், வேதத்தினுடைய தலை அல்லது உச்சம் அல்லது இறுதி வேதாந்தம், அது உபநிடதம். வேதத்துக்கு அடுத்த நிலையிலே ஆகமங்கள் தோன்றின. பல ஆகமங்களில் 28 ஆகமங்கள் முக்கியமா சொல்லுவோம். உப ஆகமங்கள் ஏகப்பட்டதற்கு, இது சிவபெருமானுடைய 5 திருமுகங்கள் இருந்து தோன்றியதாக நாம் சொல்லக்கூடிய 5 உண்டு. ஆக வேதத்தை கடந்து அதிலும் மேம்பட்டு விரிவான சிந்தனைகளை கொண்டு பதி, பசு, பாசம் இவற்றை பற்றி சிந்தித்த நூல்களுக்கு பெயர் ஆகமங்கள். சிவம் சார்ந்த ஆகமங்கள், சிவ ஆகமங்கள் அல்லது சைவ ஆகமங்கள். இந்த ஆகமங்கள்ல கூட அங்கங்கே கருத்து முரண்பாடுகள் ஏசாவது. பொருள் 3 என்பதும், பொருள் 1 என்பதும், பொருள் 2 என்பதும், அதை ஒருத்தர் சுருக்கமா எழுதினார் பாதராயணர், ஒருத்தர் பிரம்மசூத்திரம் எழுதி வச்சார். சுருக்கமா எழுதினது பாருங்க, இவன் என்ன பண்ண புரியல. சுருக்கமா எழுதினா சில நேரத்தில் புரியாம போயிடும். திருக்குறள் கூட எத்தனை உரை வந்திருக்கு தெரியுங்களா? ஓ, ஏற்கனவே ஒரு 10 உரை இருக்கு. தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமையல் அழகர்லாம் தொடங்கி ஒரு 10 உரை இருக்குது. இது இல்லாம இதுவரை 400 பேருக்கு உரை எழுதி வச்சிருக்காங்க. ஒரு குறளுக்கு 4 உரை, 8 உரை கூட இருக்குது. இளன் என்னும் எவ்வளவு உரையாமை இதில் குளமுடையான் கண்ணே உட என்று ஒரு குரல் உண்டு. அதுக்கு என்ன அர்த்தம், நீ இல்லை என்று சொல்லாமல் இரு, யாராவது வந்து கேட்டா கூடுங்கிறது ஒரு அர்த்தம். நீ கேட்கிற பொழுது இல்லை என்று சொல்லாமல் கொடு என்பது இரண்டாவது அர்த்தம். இல்லை என்று அவன் வாய் திறந்து கேட்பதற்கு முன் கொடுங்கிறது மூணாவது அர்த்தம். இல்லை என்று அவன் இன்னொருவரிடத்தில் வாய் திறந்து கேட்காத அளவுக்கு கொடுங்கிறது நாலாவது அர்த்தம். இதை மொழிபெயர்க்கிறாள் என்ன ஆகாது, ரெண்டு வரைக்கும் அப்படி மொழிபெயர்க்க முடியுமா? 8 அர்த்தமா எழுதிக்கிட்டு இருக்க முடியும்? எதுக்கு சொல்ல, சுருக்கமா எழுதா நிறைய ஆழ்ந்த கருத்துக்கள் கூட இருக்கு, விரிவா சிந்திக்க வேண்டிய நிலை இருக்குது. அதனாலதான் என்ன பண்ணாங்க, வரிசையா வந்தது இந்த வேதாந்த ஆராய்ச்சிகள்லாம் வந்தது. ஏகான்மவாதம், அப்புறம் விசிஷ்டாத்வைதம், அத்வைதம், துவைதம் இதெல்லாம் சொல்றீங்க பாருங்க, இப்படி எல்லாம் விரிவா அந்த சிந்தனை வந்தது. ஆக சுருக்கமா எழுதலாம் இப்படி ஆகுது. இப்ப ஆகமங்கள்லயே நிறைய குழப்பம் இருக்கிறது. இதை தெளிவுபடுத்துவதற்காக வந்ததுதான் சிவஞான போதம். போதம்னா என்ன அர்த்தங்க, புத்தியின் அடிப்படையில் வருவது போதம். புத்தியினுடைய செயல் என்ன, ஞாபகம் இருக்கா, அந்த கரணங்கள் 4. புத்தியினுடைய செயல் ஞாபகம் இருக்கா, மனம், பற்றும், சித்தம் சிந்திக்கும், நான் என்ன முடியும்னு எழுந்திருக்கிறது ஒண்ணு இருக்குது அகங்காரம், புத்தி என்ன செய்யும் நிச்சயிக்கும். அப்ப பொருள் நிச்சயம் செய்கிறது. ரோட்ட கிராஸ் பண்றதுக்கு அவன் இவ்வளவு ஸ்பீட்ல வராது அந்த வண்டி, நாம இந்த இடத்துல அந்த இடம் போக முடியும், இந்த ஒரு வண்டி வருது இது வருது, இது நடுவுல நாம ஏதோ திட்டமிட்டு போனோம்னா நடுவுல மாட்டிட்டு சடன் பிரேக் போடுறோம், உனக்கு புத்தி இருக்குதா? அப்ப புத்தி என்ன பண்ணணும், நிச்சயிக்கணும், இதை நம்ம கிராஸ் பண்ண முடியுமான்னு நிச்சயிக்கிறது புத்தி. அப்ப பொருள் மூன்று என்று நிச்சயித்தது ஆகினாதான் சிவஞான போதம். இது இதுக்குரிய பண்புகள், இது இதுக்குரிய விடை இது. எத்தனையோ மதவாதிகள் அகச்சமயம் அகப்புறச்சமயம் புறச்சமயம் புறப்புறச்சமயம் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டார்கள். இது ஒரு பெரிய வழக்கறிஞர் கூட செய்ய முடியாத செயல் இது. அத்தனை பேருக்கும் அறிவுபூர்வமா தர்க்க ரீதியிலே விடை சொல்லக்கூடிய நூல் தான் சிவஞான போதம். இதுக்கு சமயமுமான சாதியமான மதம் எதுவுமே கிடையாது. இது முழு ஒரு பெரிய இதெல்லாம் வந்து வழக்கறிஞர்கள் படிக்க வேண்டிய நூல். அவனா படிச்ச கண்ணில் இவ்வளவு பாயிண்ட் இருக்குதா, இந்த மெத்தட் இருக்குதா? ஒரே ஒரு செய்தி சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். அதாவது ஒரு ஆறாம் வகுப்பு நான் பாடம் நடத்தினேன் ஒரு காலத்துல, ஆறாம் வகுப்பு ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியில பாடம் நடத்தினேன். நடந்த சம்பவம், நாகரிகம் பண்பாடுன்னு விளக்கம் கொடுக்குறேன். நாகரிகம் என்பது தம்பி மாறிக்கிட்டே வரும். அன்னைக்கு குடுமி வச்சாங்க, வேட்டியும் துண்டு போட்டு இருந்தாங்க, அப்புறம் குடுமி எல்லாம் எடுத்தாங்க, விதவிதமான நிலையாச்சு. இன்னைக்கு நம்ம பேண்ட் சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா, பெல்ட் எல்லாம் போடலாம், இது மாறுதுரா? காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே வருகிறது நாகரிகம். பண்பாடு இருக்கிறது, இந்த அத்தை மாமா அந்த சடங்கு முறையாது இதெல்லாம் அப்படியே காலந்தோறும் மாறாம இருக்குதுரா பண்பாடு. புரிஞ்சு போச்சாடாங்க, கம்முன்னு இருக்கலாம். இதோட ஏதாவது சந்தேகப்படுத்தா கேளுங்க. அண்ணன் ஒரு வில்லங்கமான பையன் எழுந்தான். நடந்த சம்பவம் ஐயா, நான் விளையாட்டுக்கு சொல்ல சீரியஸா நான் விழுப்புரத்துதான். நடந்த சம்பவம், ஒரு பையன் எழுந்து கேட்டான் ஒரு கேள்வி. உண்மையான சதி என்கிற உடன்கட்டை ஏறுதல் இருக்கிறதே, ராஜா ராம மோகன் ஒழிச்சார். கணவன் இருந்த மனைவி இறந்தோம் நெருப்புல உணர்ந்தோம்னு இருக்குது, அது இப்ப மாறி போச்சு. அது நாகரிகமா பண்பாடா? இது கேள்வி பேசாம நம்ம புறம் சார்ந்தது நாகரிகம், அகம் சார்ந்தது பண்பாடுன்னு வழக்கம் கொடுத்துருக்கலாமே. ஆனா புக்குல அப்படி எழுதிட்டு இருக்கு, பாட புத்தகத்துல அப்படி இருக்கு. நான் பூசை சொன்ன மாதிரி என்னென்ன சொல்றாருன்னு உள்ளதை விட்டு என்னென்ன நடத்துறாரு, இப்ப நடக்கிற மாதிரி ஆயிடும். ஆகையினால இது என்ன விபரீதமா போயிடுவோம் நினைச்சேன். எங்க வாஜியாரம் நான் இப்படி கேட்டது, மைண்டத்துல இப்படி எல்லாம் கேள்வி கேட்டதுல கேட்கவும் முடியாது. உடனே பக்கத்துல இருந்த பையன் எழுந்தான் பாருங்க, ஒரே பாயிண்ட் சொன்னான். மாறிடுதுன்னு எப்ப சொல்லிட்டாங்களோ, மாறுவதெல்லாம் பண்பாடு, மாறாது மாறுவதெல்லாம் நாகரிகம், மாறாது பண்பாடு ஐயா சொன்னார் இல்ல. அப்புறம் என்ன அவரை போய் கேட்கறேன், என்ன கேட்ட நான் பதில் சொல்றேன். என்ன காப்பாத்திட்டான், நான் தகச்சு போய் நிக்கிறேன். அவன் சொன்னா எப்ப மாறிடுதுன்னு தெரிஞ்சதோ நாகரிகத்தை போடுற கூட இதையான போய் ஐயா கிட்ட கேட்கறேன், சின்ன கேள்வி ஏன் கிட்ட கேட்டான் கதையா போச்சு. அன்னைக்கு தபிச்சத்தான் நான், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேள்வி அவன் எழுப்புறது கிடையாது. எதுக்கு சொல்றேன், தர்க்கம் என்பது என்னன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட வச்சு அது மடக்குவதோ அல்லது பதில் சொல்லுவதோ, அந்த மாதிரி இன்னென்ன கருத்துக்களை இன்னென்ன ஓவமைகளை சொல்லி, எப்படிலாம் உலகம் வந்தது, குளம் எப்படி வந்தது, மண்ணு தானா குடமாகுமா, குடத்தை செய்ய ஒரு ஆள் வேணும் இல்லையா, மாயையில இருந்து உலகம் வந்தது, இதை மாத்துறதுக்கு ஒருத்தர் வேணும், அவர் தான் கடவுள், இப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. இப்ப எப்படி சொன்னா புரிய வைக்கலாம், ஓமை அடிப்படையில் சொல்லுவதா, உங்களுக்கு இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்கிற நிலையிலே காட்சி அளவியா சொல்லி புரிய வைக்கிறதா, அல்லது புகையிறதுனா நெருப்பு இருக்குதுன்னு சொல்ற மாதிரி அனுமான அளவையால் புரிய வைப்பதா, அல்லது பெரியவங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்பணும்பா என்று சொல்லி ஆகமானவையால் புரிய வைப்பதா? இன்னும் பத்து அளவு, மொத்தம் பத்து அளவுக்கு மேல போகுது, முக்கியமான மூணு தான் நம்ம வச்சுக்கிறோம். எது அப்படியெல்லாம் யோசிச்சு யோசிச்சு வடிவமைக்கப்பட்ட நூல், பல பேருக்கு பதில் சொன்ன நூல், பெரிய வாக்குவாதமே நடக்கும் அதுக்கெல்லாம் திறமையா பதில் அடிச்சு அத்தனை பேருக்கும் பதில் சொல்லி நிலைபேருடையதாக இன்றளவும் இருக்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்ட சிவஞான போதம். இதனுடைய அடிப்படையில் பின்னால் அந்த சிவஞான சித்தியார் அமைஞ்சது, பரபக்கம் அமைஞ்சது, சங்கற்ப நிராகரம் அமைஞ்சது, அதை மறுப்பதும் சுபக்கம் தங்கள் உரிய கருத்தை வலியுறுத்துவதும் என்கிற நிலையில நம்ம பின்னால படிப்படியா பார்த்துக்கிட்டோம். ஆகையினால இந்த பொது அதிகாரம் என்கிற நிலையில இருப்பியல் இயல்பியல் சொல்லப்பட்டன, சாதனையல் பயணிகள் என்பதை நாம் இனிமே பார்க்க போறோம். நூற்பா என்பது ஒரு கருத்தை சொல்லும், நேற்று கூட ஐயா சொல்லியிருப்பாங்க, நூற்பா ஒரு கருத்தை சொல்லும், ஒன்றுக்கு மேற்பட்ட நூற்பாக்கள் சேர்ந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட எல்லா கலர் மணியெல்லாம் மொத்தமா இருக்குன்னு முத்து பவள மரகத மாணிக்கம் எல்லாம் ஒண்ணா இருக்குன்னா முத்தெல்லாம் தனி அடுக்கிறது, பவளத்தெல்லாம் தனி அடுக்கிறது, மரகதெல்லாம் தனி அடுக்கிறது, மாணிக்கெல்லாம் தனி அடுக்கிறது, ஓரின நேரின மணியை நிரல்பட வைத்தாங்கு ஓரின பொருளை ஒருவது ஒரு வழி வைப்பது ஓத்தேன மொழிவோ உயர்மொழி போலவர்னு ஒரு நன்னூல், அது வரிசைப்படுத்தி வைக்கிறது பாருங்க இயல். அந்த காலத்துலயும் அப்படிதான் கருத்தெல்லாம் கோத்து கோத்து வச்சாங்க. அதுக்கு ஓத்துன்னு பேர். எதுக்கு? வேதத்துக்கு பெயர் ஓத்து. ஓத்துனா ஐயம் தொகுத்து அனைத்து ஓத்துவோம் இல்லைங்களா? பணமரத்து கதை நமக்கு தெரியும் இல்லையா? ஆண்பனை பெண்பனைகளாக மாறியது. ஆகையினால வேதத்துக்கு அப்படி சொல்லுவாங்க இயல்னு பேர். பல இயல்கள் எல்லாம் ஒரு இயல்புடைய இயல்புடைய தொகுப்பாக அமைவது நாம இங்க பாக்கிறோம். அதிகாரம் என்கிற நிலையில, பொது அதிகாரம், சிறப்பு அதிகாரம் என்கிற நிலையில நாம் அதையும் இதையுமாக பிரித்துக் கொள்ளக்கூடிய நிலையானது இங்க அமைந்திருக்கக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். ஆக இதுவரையில பார்த்தது போது, இனி சிறப்பு என்கிற நிலையில அணுகி பார்க்கிற பொழுது சிறப்பு எப்படி எப்படி அமைகிறது? அதுல முதல்ல சாதனை இயல். சாதனம் இல்லாமல் பயனுக்கு போக முடியாது. வழி இல்லாம எப்படி பயனை அடைய முடியும்? பாயசம் சாப்பிடணுங்கிறது பயன், கரணியால சாப்பிடறதா கையால சாப்பிடறதா? நிறைய பேர் பாயசம் போட்டாலே அப்படி ஆச்சரியப்படுவாங்க. ஒரு டம்ளர்ல ஊத்தி வச்சிருங்க. ஒரு அறிஞர் சொன்னார், டம்ளர்ல ஊத்தி வச்சிடுங்க. இன்னொரு அறிஞர் பாத்திரம் சொன்னார், கூடவே ஒரு புனல் இருந்தா வச்சிடுங்க, அப்படியே வாயில வச்சு ஊத்தி விடும். பாயசங்கிறது எது? நல்ல ஒரு வாழை இலையை போட்டு சுட சுட, அது நல்ல அதுக்கு தீர அளவுக்கு கருகிற அளவுக்கு சுட சுட போட்டு அதை வழிச்சு வழிச்சு சாப்பிடலாம் பாருங்க, அதுதான் பாயசம். அண்ணாக்கு தொண்டையில மருந்தாயுது, கசப்பு மருந்தாயுது, எது எப்படி சாப்பிடறதுனே ஒரு முறை தெரியலையே. அப்ப சாப்பிடறதுக்கான ஒரு கருவின்னு ஒரு முறை ஒண்ணு இருக்கு, எப்படி சாப்பிடுறதுன்னு ஒரு முறை இருக்கிறது. அந்த மாதிரி கருவி இப்படி இருக்கணும், பயன் இப்படி இருக்கணும். அப்ப கருவி அல்லது சாதனம் என்பதை தெரிந்து கொண்டால்தான் பயனுக்கு நாம போக முடியும். மொத்தம் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் மூணு. பொருட்களுடைய தன்மை மூணுன்னு நமக்கு தெரியும். சத்து என்றால் என்றைக்கும் உள்ளது இல்லைங்களா? சத்துனா என்னைக்கும் உள்ளது. ஒண்ணு இல்லாத சக்கப்பா, என்னப்பா என்னமோ பேசுறாரு, ஒண்ணும் கிடையாது சக்க. சத்து கருத்து இருக்கணும். ரெண்டாவது சித்து, அறிவுடையதாக இருக்க வேண்டும். மூன்றாவது ஆனந்தம் அமைந்திருக்க வேண்டும். மூன்று தன்மைகள் உண்டு, சத்து, சித்து, ஆனந்தம். உலகத்தில் மூன்று பொருள்கள் உண்டு. நம்ம பிரிச்சு வச்சிருக்காங்க மெய்கண்டநாத சுவாமிகள் நமக்கு என்ன பிரிச்சு கொடுத்துருங்க, பதி, பசு, பாசம். ஏற்கனவே திருமூட சொல்லிருக்காரு, பதி, பசு, பாசம் என பகர் மூன்றில் பதி இணைப்போல் பசு பாசம் அனாதி. அப்ப மூன்று பொருள்களும் என்றும் உள்ள பொருள். அப்ப மூணு சத்து, சரிதானா? மூணுக்கு சத்து அடிக்க அடிச்சுக்கலாமா? பதியும் சத்து என்றும் உள்ள பொருள், பசுவும் என்றும் உள்ள பொருள். இறைவன் என்னைக்கு உண்டோ அன்னைக்கே நாம உண்டு, அது தெரியும் இல்லைங்களா? என்று நீ அன்று நான் முன்னடிமை அல்லவோ, யாரேனும் அறியாதரம் துரும்பனே நின்னும் கைவிடுதல் நீதியோ தொண்டருடு கூட்டு கண்டாய். தாய் மணவர் அரும்பொடே மணியே என் அன்பே என் அன்பான அறிவே என் அறிவில் ஊறும் ஆனந்த வெல்லமே என்றென்று பாடினேன் ஆடினேன் நாடினேன் நாடியே விரும்பியே கூவினேன் உளறினேன் அலறினேன் மெய்சிலிட்டு என் இருகை கூப்பி விண்மாறி பெய்யுமாறு என என் கண்மாறி பெய்தேன் உனை இடைவிடாது நினைத்தேன். வரிசைய முறையிட்டே வருவார், என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ. அதை ஒரு கேள்வி கேட்பார், நீ என்னைக்கு உண்டு அன்னைக்கு நானும் உண்டு, கடவுள் என்னைக்கு உண்டு அன்னைக்கு உயிர் உண்டு, அதே நேரத்தில் நானும். மூணு என்னைக்கு உள்ள பொருள் நமக்கு தெரியும். ஆக மூணும் சத்து, மூன்றும் சத்து, பதியும் சத்து, பசுவும் சத்து, பாசமும் சத்து. சித்து என்று வந்தால் மூணுல ஒரு பொருள் அப்பால போயிடுது. பாசத்துக்கு அறிவு கிடையாது. பதி, பசு, இது ரெண்டும் சித்து பொருள்கள், ஓரின பொருள்கள். இதுல என்ன வேறுபாடு இருக்கலாம்? அது பேரறிவுடையது, தானாக அறிவது, இது அறிவித்தான் அறிவது, இது சிற்றறிவுடையது. ஆக அறிவு பொருள் தான், சொன்னா புரிஞ்சுக்கிறது. இதுக்கு எவ்வளவு நிர்ணயமான சொன்னாலும் எங்க புரிஞ்சுக்கோ, அது புரிஞ்சுக்கிறது. அப்ப சொன்னா புரிஞ்சுக்க கூடிய தன்மை இருக்குது பாருங்க. அப்ப இது சித்து பொருள், மூணுமே சத்து பொருள், ரெண்டு மட்டும் சித்து பொருள், ஒன்னே ஒண்ணுதான் ஆனந்த பொருள்.